आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் பிஜேபி குறைந்த நன்கொடைகளை பெற்றுள்ளது, எதிர்க்கட்சிகள் அதிகம் பெற்றுள்ளது என்பது உண்மையில் உண்மையா? வாட்ஸ்அப்பில் உங்களுக்கும் இதுபோன்ற பதிவுகள் வருகிறதா? அனைத்து விசாரணை அறிக்கைகளிலும் இல்லாது போன உச்ச நீதிமன்றத்தில் நிலைக்காத வாதங்கள் இப்போது வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் உலா வருகின்றன. இங்கு நடுத்தர வர்க்க மாமாக்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டி கங்கை நீராக மாற்றி இந்த அசுத்த நீரை உருவகமாக சுத்தப்படுத்தி அதை ஹவுசிங் சொசைட்டிகள் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்களில் தொடர்புள்ளவர்கள் புனித நீராக பருகுகின்றனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வாட்ஸ்அப் குழுக்களில் பரவும் தர்க்கத்தை எதிரொலிக்கத் தொடங்கினார் என்பது கவலைக்குரியது. இன்று இந்த வீடியோவில் நடுத்தர வர்க்கத்தின் இந்த இறையியலை பற்றி விவாதிப்போம். அவர்கள் இந்து மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். அதே தர்க்கத்துடன் அவை சில நேரங்களில் பணவீக்கத்தையும் சில சமயங்களில் வேலையின்மையையும் ஆதரிக்கின்றன. எந்தவொரு தர்க்கரீதியான சமூகத்திற்கும் இந்த வைரஸ் ஆபத்தானது. பல பொய்களைக் கொண்டிருப்பதால் அது மதமாகவோ ஆன்மீகமாகவோ மாறாது, மாறாக குற்றமாகிவிடும். அதனால இதை பற்றி விரிவாக பேசுவோம். ஆனால் அதானிஜியை பற்றியும் கொஞ்சம் விவாதிப்போம். புளூம்பர்க்கின் ஆரம்ப செய்தி என்னவென்றால், அமெரிக்காவில் லஞ்ச வழக்கில் அவரது நடத்தை விசாரிக்கப்பட உள்ளது. கௌதம் அதானியின் நிறுவனம் அல்லது அந்த நிறுவனத்துடன் தொடர்புடையவர்கள் எரிசக்தித் துறை தொடர்பான திட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்தியாவில் உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. வாஷிங்டனின் நீதித்துறையின் மோசடி பிரிவு மற்றும் நியூயார்க்கின் கிழக்கு மாவட்டத்தின் வழக்கறிஞர் இந்த விஷயத்தை விசாரித்து வருகின்றனர். அதானி குழுமம் புளூம்பர்க் நியூஸிடம் அத்தகைய விசாரணை எதுவும் தங்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ளது. இது புளூம்பர்க்கின் செய்தி. அவர்களை பற்றி ஏதோ ஒன்று வருகிறது, ஆனால் எதுவும் நடக்காது. அமெரிக்காவில் விசாரணைகள் நடந்து வருகின்றன, ஆனால் இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் ஆளும் கட்சியும் நன்கொடை விளையாட்டில் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டுள்ளனர். இதற்கு பிறகும் அங்கிள் வோட்டர் எதிர்க்கட்சிக்கு பலன் கிடைத்ததாக பரப்பி வருகிறார். 2017 பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளின் நலனுக்காக தேர்தல் பத்திர திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தால் அதற்கு பிரதான் மந்திரி விக்ரோபா கல்யாண் சந்தா யோஜனா என்று பெயரிட்டிருக்க வேண்டும். அவர் அதற்கு பெயரிட்டிருக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு பத்திரத்திற்கும் ஒரு பையை தயாரித்திருக்க வேண்டும். அதில் அவரது படம் இருந்தது. ரீடுக்குப் பிறகு பத்திரங்கள் வாங்குவது என்ற பேச்சு, பத்திரங்களை வாங்கி ஒப்பந்தம் எடுப்பது என்ற பேச்சு, நஷ்டத்தில் இருக்கும் டஜன் கணக்கான நிறுவனங்கள் இன்னும் பத்திரங்களை வாங்குவது என பல கேள்விகள் வாட்ஸ்அப் பதிவுகளால் காணாமல் போய்விட்டன. இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? யாருடைய பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு இங்கு பாஜகவுக்கு குறைவாக கிடைத்துள்ளது, எதிர்க்கட்சிகள் அதிகம் பெற்றுள்ளதாக செய்தி பரப்பப்படுகிறது. அத்தகைய செய்தியை பற்றி நாங்கள் பேசுவோம். அதன் வாதங்கள், இந்த வாதத்தை யார் நம்புவார்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் நம்புபவர்கள் குறைவு. இந்த பதவியின்படி 18 மாநிலங்களிலும் மத்தியிலும் பாஜக ஆட்சி செய்வதால் 11,500 கோடி நன்கொடை பெற்றுள்ளது. இப்போது அதை 18 வகுத்தால் அது ஒரு மாநிலத்திற்கு 638 கோடி மதிப்பிலான நன்கொடைகளை பெற்றதாக கணக்கீடு கிடைக்கும். இந்த பதவியில் முதல் மோசடி பாஜக 11,500 கோடி பெறவில்லை, 6,000 கோடி பெற்றது. இருப்பினும் வாட்ஸ்அப் பதிவின்படி திரிணாமுல் ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்கிறது மற்றும் அது 3,214 கோடி மதிப்பிலான நன்கொடைகளை பெற்றுள்ளது. பிஜேடி ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்கிறது மற்றும் அது 1,550 கோடி மதிப்பிலான நன்கொடைகளை பெற்றது. அதாவது 5 பிராந்திய கட்சிகளை விட ஒரு மாநிலத்திற்கு குறைந்த நன்கொடைகளை பாஜக பெற்றுள்ளது. இது ஒரு முழுமையான மோசடி வாதம். இது போதாது என்றால் இப்போது மற்றொரு கணக்கை பாருங்கள். கடந்த 5 பாஜக அதிக எம்பி களை கொண்டுள்ளது. எனவே ஒரு எம்பி கு நன்கொடை என கணக்கிட்டால் ஒரு எம்பி கு பாஜவுக்கு 20 கோடியும் காங்கிரசுக்கு அதை விட 27.3 கோடியும் நன்கொடையாக கிடைத்துள்ளது. திரிணாமுல் 73.68 கோடி பெற்றுள்ளது. பியாரஸ் ஒரு எம்பி கு 200 கோடி பெற்றது. அதாவது பத்திரங்களுக்கு பின்னால் உள்ள ஊழலிலிருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்பவே இதுபோன்ற மோசடி வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த தர்க்கம் மேகநாதனை கூட குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தர்க்கத்தின் மூலம் அதிக கொள்ளையடிக்கும் கொள்ளை கும்பல் தங்கள் கும்பலில் அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருப்பதால் அவர்கள் குறைவாக கொள்ளையடித்த அனைவரையும் நம்ப வைக்க முடியுமா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். எந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தாலும் இந்த தர்க்கம் ஆழமாக குறைபாடுடையது. முதலாவதாக, ஒரு கட்சிக்கு எத்தனை எம்பி களின் எண்ணிக்கை அடிப்படையில் நன்கொடைகள் ஒதுக்கப்படும் என்று பத்திரங்கள் விதிகளில் எங்கும் கூறப்படவில்லை. ஒரு எம்பி அல்லது எம்எல்ஏவுக்கு நன்கொடை வழங்கப்படுவதில்லை. வெற்றி பெற்ற எம்பி கள் அல்லது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவை விநியோகிக்கப்படுவதில்லை. இதற்கு முன்பு இப்படி இல்லை. அதிக உறுப்பினர்களைக் கொண்ட கட்சி அதிக பத்திரங்களை பெற வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. 2019 லோக்சபா தேர்தலின் போது வேட்பாளர்களை ஒப்பிட்டு பார்த்தால் காங்கிரசும் பாஜகவும் கிட்டத்தட்ட சமமான நன்கொடைகளை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸை விட 4 மடங்கு அதிக நன்கொடைகளை பாஜக பெற்றுள்ளது. குறிப்பாக பிஜேபி 437 வேட்பாளர்களை நிறுத்தியது மற்றும் பத்திரங்கள் மூலம் 1660 கோடிகள் நன்கொடை பெற்றது. இது ஒரு வேட்பாளருக்கு 3.9 கோடிகள். மாறாக காங்கிரஸ் 423 வேட்பாளர்களை நிறுத்தியது மற்றும் 388 கோடிகளை நன்கொடையாக பெற்றது. அதாவது ஒரு இடத்துக்கு 90 லட்சம். மொத்த பத்திரங்களில் 95 விழுக்காடு பாஜக பெற்றுள்ளது. இது கேள்வியை எழுப்புகிறது. மக்கள் இதை உண்மையாக நம்புகிறார்களா? குறிப்பாக வீட்டுவசதி சங்கங்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் மத்தியில் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இந்த கதை பரவி வருவதால் இந்த பிரச்சினை தீவிரமான பரிசீலனைக்கு தகுதியானது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வாட்ஸ்அப் பதிவுகள் மற்றும் அறிக்கைகள் சீரமைக்கத் தொடங்கும் போது சிரிப்புடன் இந்த வாதத்தை நிராகரிப்பது ஒரு விருப்பமல்ல. பலர் இந்த வாதத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கியுள்ளனர் என்பது தெளிவாகிறது. இந்தியா டுடே உடனான நிகழ்ச்சியில் அமித்ஷா ஒரு வித்தியாசமான வாதத்தை முன்வைத்தார். மற்றும் கோட், நாங்கள் ஆட்சியில் இருப்பதால் பாஜக பலனடைந்ததாக ஒரு கருத்து நிலவுகிறது. மொத்தமுள்ள 20,000 இல் சுமார் 6,000 கோடி மதிப்புள்ள பத்திரங்கள் பாஜகவுக்கு கிடைத்தது. அப்படியென்றால் 14,000 பத்திரங்கள் எங்கே போனது? டிஎம்சிக்கு 1,600 கோடிகள், எங்க்கு 1,400 கோடிகள் கிடைத்தன. பிஆர்எஸ் 1,200 கோடியும், பிஜேடிக்கு 775 கோடியும், திமுகவுக்கு 639 கோடியும் கிடைத்துள்ளது என 13 மாநிலங்களில் மொத்தமாக 303 எம்பி கள், 11 கோடி உறுப்பினர், காங்கிரசுக்கு 35 எம்பி கள் உள்ளனர் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் 300 இருந்தால் என்ன? டிஎம்சி 20,000 கோடிகள் மற்றும் காங்கிரஸ் 9,000 கோடிகள் மதிப்புள்ள பத்திரங்கள் 303 எம்பிக்கள் மற்றும் 6,000 கோடிகள் மதிப்புடையவை 242 எம்பிக்கள் 14,000 கோடி மதிப்பிலான பத்திரங்களை பெற்றுள்ளனர். இந்த நியாயமற்ற காரணத்தை செய்தி தொகுப்பாளர் ராகுல் கன்வால் கேள்வி கேட்காதது ஆச்சரியமாக உள்ளது. இந்த லாஜிக் வாட்ஸ்அப் குரூப்களில் புழக்கத்தில் இருப்பது ஒருவேளை அறிவிப்பாளருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த உண்மை இன்று காலைதான் எனக்கு தெரிந்தது. ஒரு கட்சி அதன் எம்பி கள் அல்லது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பத்திரங்களை பெறும் என்று பத்திரச் சட்டத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை தெளிவாக புரிந்துகொள்வது அவசியம். அமித்ஷாவின் நியாயப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சி 0 பத்திரங்களை பெறும் அல்லது 1984 பாஜக 2 இடங்களை மட்டுமே பெற்றிருந்ததால் அது 2 பத்திரங்களை மட்டுமே பெற்றிருக்கும். இது போன்ற ஒரு விதி இல்லை மற்றும் இருக்க முடியாது, ஏனெனில் அது தேர்தலுக்கு முக்கியமான ஒரு சமதளத்தை உருவாக்காது. இருந்தபோதிலும் அமித்ஷா பாஜக எம்பி களின் எண்ணிக்கையால் 6,000 கோடிகளை பெற்றதாக அறிவிப்பாளர் சவால் விடவில்லை. அப்படியொரு விதியே இல்லாதபோது இந்த அடிப்படையில் ஏன் பத்திரப்பதிவுகளை நியாயப்படுத்த வேண்டும்? மல்லிகார்ஜுன் கார்கே எஸ்பிஐ தரவுகள் பாஜகவுக்கு 50% நன்கொடையும் காங்கிரசுக்கு 11% நன்கொடை கிடைத்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெறப்பட்ட நன்கொடைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வை எடுத்துக்காட்டி தேர்தல் பத்திரங்களை ஒதுக்குவதில் தெளிவு மற்றும் நேர்மையின் அவசியத்தை வலியுறுத்தினார். மற்றும் கோட், சதவிகிதங்களை பார்த்தால் நாங்கள் கிட்டத்தட்ட 1/3 பங்காக இருக்கிறோம். பாஜக உட்பட மற்ற மக்கள் 1/3 பங்காக உள்ளனர். ஆனால் நன்கொடையாக அவர்கள் 50% மேல் பெற்றுள்ளனர். எப்படி இவ்வளவு பணம் பெற முடியும்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வாதமாக இருந்தாலும் சரி அல்லது வாட்ஸ்அப் குழுவில் ஒரு இடுகையாக இருந்தாலும் சரி, இருவரும் தலைப்பை மாற்றுவதற்கு தவறான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். ஒரு கட்சி வைத்திருக்கும் எம்பி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நிறுவனங்கள் நன்கொடை அளிக்கும் என பத்திரப்பதிவு சட்டம் கூறுகிறதா என்று இந்தியா டுடே தொகுப்பாளர் கேட்டிருக்க வேண்டும். இதை எங்கும் குறிப்பிடவில்லை. அப்படி இருந்திருந்தால் தேர்தலில் சமத்துவ கோட்பாட்டிற்கு எதிராக இந்த சட்டம் நீதிமன்றத்தில் செல்லாது. அமித்ஷாவின் வாதம் ஆபத்தானது, தந்திரமானது. அடிப்படை பிரச்சினை என்னவென்றால், இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று கருதியது. சட்டம் குறைபாடுடையது, அதன் பயன்பாடு தவறானது மற்றும் அதன் நோக்கம் தவறாக வழிநடத்தப்பட்டது. உண்மை என்னவென்றால், இந்த நியாயமற்ற வாதங்களின் அடிப்படையில் பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. மாறாக அதிகாரத்தின் அடிப்படையில், சோதனை பயம் மற்றும் ஒப்பந்தங்களின் கவர்ச்சியின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. மிரட்டி பணம் பறிப்பதில் கும்பலில் உள்ளவர்களின் எண்ணிக்கை பொருத்தமற்றது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று பொருளாதார வல்லரசாக பாஜக எந்த ஒரு கட்சிக்கும் இவ்வளவு பணம் இல்லை. பத்திரங்களுக்கு பின்னால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஏதாவது சதி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நீங்கள் ஒப்பந்தத்தை பெறுவீர்கள் அல்லது சோதனையை எதிர்கொள்ள வேண்டும், இல்லையெனில் நீங்கள் தானம் செய்யுங்கள். இந்த முறை வெளிப்படுகிறது. ரீடு நடத்தப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து பத்திரம் வாங்கவில்லை என்பதை பாஜக தெளிவுபடுத்த வேண்டும். பிறகு ஒரு நிறுவனம் ஏன் மீண்டும் மீண்டும் ரெய்டு செய்யப்படுகிறது, ஆனால் மீண்டும் மீண்டும் பத்திரங்களை வாங்குகிறது என்பதை விளக்குங்கள். ஈடி ரெய்டு செய்ததில் மகிழ்ச்சி, இப்போது சந்தையில் பத்திரங்களை வாங்கலாம், இனியாவது சாப்பிடலாம் என்று நிறுவனம் ரெய்டை போனஸாக கருதுகிறது. வா ஜ எம்பி களுக்கு நன்கொடை கிடைத்துள்ளது என்ற செய்தியில் ஜாக்கிரதை. எம்எல்ஏக்களின் படி எவ்வளவு தொகை பெற்றுள்ளனர் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். ஆனால் கேள்வி அதுவல்ல. அச்சுறுத்தல்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்தல், பத்திரங்களுக்கு ஈடாக ஒப்பந்தங்களை வழங்குதல் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அடிபணிந்து அமைதியாக பணத்தை நன்கொடையாக அளிப்பதற்காக அச்சம் நிறைந்த சூழலை உருவாக்குதல் ஆகியவற்றை பற்றிய கேள்வி. ஒரு நிறுவனம் ஏன் 500 கோடி 1,000 கோடி நன்கொடை அளிக்க வேண்டும்? 16 லட்சம் நிறுவனங்கள் உள்ளன. அதில் 3,000 மட்டுமே நன்கொடை அளிக்கின்றன. அவற்றில் 30 அல்லது 50 மட்டுமே 100 கோடிக்கு மேல் நன்கொடை அளிக்கின்றன. பாஜக 6,000 கோடி நன்கொடை பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த காரணத்திற்காக மட்டும் இந்த பத்திரத்தை அரசியலமைப்பிற்கு முரணானது என்று கருதவில்லை. ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே சதி ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. மேலும் எந்த நிறுவனம் தனது கட்சிக்கு பத்திரத்தை வாங்கியது என்பதை அரசாங்கம் அறிய முடியும். ரீடுகளுக்கு பிந்தைய சோதனைகள் மற்றும் பத்திரங்களை வாங்குவது தொடர்பான பிரச்சினை. ஸ்க்ரோல், நியூஸ் மினிட் மற்றும் நியூஸ்லாண்ட்ரி ஆகியவை பணத்தை நன்கொடையாக வழங்கிய மற்றும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலை தொகுத்துள்ளன. இந்த பட்டியலில் பெயர்கள் தொடர்ந்து சேர்க்கப்படுகின்றன. மாநில காவல்துறையின் சோதனைகளுக்கு பிறகும் பத்திரங்கள் வாங்கப்பட்டன என்பதை வெளிப்படுத்துகிறது. இதுவரை மொத்தம் 21 நிறுவனங்களை பற்றிய உறுதியான தகவல்கள் சோதனைக்கு பிறகு அவர்கள் பத்திரங்களை வாங்கியதை காட்டுகிறது. உதாரணமாக 2022 முதல் 2023 வரையில் ஃபியூச்சர் கேமிங் 4 முறை ரெய்டு செய்யப்பட்டது. ஒவ்வொரு முறையும் ரெய்டு நடந்த மாதம் அல்லது சில நாட்களுக்குப் பிறகு நிறுவனம் 0.60 கோடி ரூபாய் முதல் 0.105 கோடி ரூபாய் வரை நன்கொடையாக வாங்கியது. மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் 2019 அக்டோபரில் சோதனை நடத்தப்பட்டது. அதே மாதத்தில் நிறுவனம் 0.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை வாங்கியது. வேதாந்தா லிமிடெட் மார்ச் 2020 நடந்த ரெய்டுக்குப் பிறகு ஆண்டுக்கு 0.25 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை வாங்கியது. ஆகஸ்ட் 2022 ரெய்டு நடத்தப்பட்டபோது 3 மாதங்களுக்குப் பிறகு 110 பைசா கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள பத்திரங்கள் வாங்கப்பட்டன. ஹீரோ மோட்டோ காப் மார்ச் 2022 ரெய்டு செய்யப்பட்டது. 7 மாதங்களுக்குப் பிறகு அது 0.20 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. 2023 நவம்பரில் டிஎல்எஃப் குழுமத்தின் மீது சோதனை நடத்தப்பட்டது. 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் டிஎல்எஃப் ஆல் வாங்கப்பட்டன. இதற்கு முன்பு ஏப்ரல் 2014 சோதனை நடத்தப்பட்டது. 5 ஆண்டுகளுக்குப் பிறகு 25 கோடி ரூபாய் நன்கொடை அளிக்கப்பட்ட போதிலும் இந்த நன்கொடை யாருக்கு வழங்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை. 2023 நவம்பரில் ரெட்டி லேப் சோதனையை எதிர்கொண்டது. அதே மாதத்தில் 0.21 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. தோல்வியுற்ற சில்கயரா சுரங்கப்பாதையை அமைப்பதில் பெயர் பெற்ற நவாயுக் இன்ஜினியரிங் அக்டோபர் 2018 சோதனை செய்யப்பட்டது. தொழிலாளர்களை காப்பாற்றிய வழக்கறிஞர் ஹசனின் வீடு அதைத் தொடர்ந்து இடிக்கப்பட்டது. ரீடு நடந்து 6 மாதங்களுக்குப் பிறகு நவயுக் இன்ஜினியரிங் நிறுவனம் 30 கோடி மதிப்பிலான பத்திரங்களை எஸ்பிஐயிடம் இருந்து வாங்கியது. சென்னை கிரீன்வுட் பிரைவேட் லிமிடெட் ஜூலை 2021 ரெய்டு செய்யப்பட்டு 6 மாதங்களுக்குப் பிறகு 40 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. 2023 டிசம்பரில் நடந்த சோதனையைத் தொடர்ந்து ஷீரடி சாய் கெமிக்கல் அடுத்த மாதம் 40 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. இடி விசாரணையின் போது கெவெண்டர் குழுமம் 600 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. 4000 கோடி மதிப்பிலான பத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரீடுகளுக்கு பிந்தைய பத்திரங்களை வாங்குவதன் மூலம் நிறுவனங்கள் மிரட்டி பணம் பறிப்பதில் ஈடுபடுகின்றனவா என்ற கேள்வியை இது எழுப்புகிறது. இடியின் ரெய்டுகள் இந்த நிறுவனங்களுக்குள் நிம்மதி உணர்வை தூண்டி பத்திரங்களை வாங்குவதற்கு வழிவகுத்ததா என்பது பற்றிய விசாரணையை தூண்டுகிறது. ரெய்டு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மீதான விசாரணையின் முன்னேற்றம், அவற்றின் அபராதங்கள் மற்றும் பாஜகவுக்கு நன்கொடை அளிப்பவர்களின் அடையாளங்கள் ஆகியவை பொது நலன் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக பணமோசடி குற்றச்சாட்டுகளின் வெளிச்சத்தில். ஆம் ஆத்மி கட்சியின் சௌரப் பரத்வாஜ், குற்றச் செயல்களில் ஈடுபடும் கட்சிகள் குற்றம் செய்த வருமானத்தை பெற்றால் அது தொடர்பான உச்சநீதிமன்ற அறிக்கையை முன்னி லைப்படுத்தினார். தகவல்களை மறைக்க முயற்சித்தாலும் 24 மணி நேரத்திற்குள் விவரங்களை வெளியிடுமாறு ஸ்டேட் வங்கியை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் தனிப்பட்ட பத்திரக் குறியீடுகளை வழங்க மறுப்பது, நிறுவனங்களிடமிருந்து அரசியல் கட்சிகளுக்கு நிதி பாய்ச்சுவது தொடர்பான வெளிப்படைத்தன்மையை தடுக்கிறது. ப்ரூடென்ட் எலக்டோரல் திரஸ் பற்றிய கிருஷ்ணா கௌசிக் அறிக்கை பிஜேபிக்கு கணிசமான நன்கொடைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த நன்கொடைகளுக்கான அளவுகோல்கள் பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. பத்திர கொள்முதல் மூலம் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தங்கள் நன்கொடை ஆதாரங்களை வெளியிட எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடப்பட்டுள்ளது. சொராபுதீன் வழக்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட விமல் பட்னிக்கு சொந்தமான ஒன்டர் சிமெண்ட் நன்கொடை அம்பலப்படுத்தியதன் மூலம் பொது விழிப்புணர்வு மற்றும் ஆய்வு அவசியம். இது தேர்தல் பத்திரங்களின் சூழலில் வணிகம், அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் சிக்கலான தொடர்புகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. விசாரணையில் சொராபுதீன் விமல் பட்னியிடம் பணம் பறிக்க முயன்றது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து காந்திநகர் அருகே என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். அவரது மனைவி காணாமல் போனார். மேலும் அவரது கூட்டாளியான துளசி பிரஜாபதி போலீசாரால் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்தன. விமல் பட்னியின் ஒன்டர் சிமெண்ட் நிறுவனம் 2023 நிதியாண்டில் 250 கோடி லாபம் ஈட்டியதுடன் 20 கோடி நன்கொடை வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பத்திரத்தின் உதவியுடன் ஒரு கும்பல் உருவாக்கப்படுவதை இது பரிந்துரைக்கவில்லையா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியா டுடே நிகழ்ச்சியில் நன்கொடை பெற்ற பிறகும் சோதனை நடத்தப்படலாம் என்று குறிப்பிட்டார். ஃபியூச்சர் கேமிங்கில் சோதனைக்கு பிறகு பத்திரம் வாங்கப்பட்டதை காண முடிந்தது. மேலும் பத்திரம் வாங்கிய பிறகும் சோதனைகள் நடத்தப்பட்டன. நிதி அமைச்சரின் பதிலில் வலுவான தர்க்கம் இல்லை. பத்திரங்களை வாங்குவதில் நிறுவனங்கள் தங்களின் லாபத்தை விட பல மடங்கு முதலீடு செய்வதும், நஷ்டத்தில் உள்ள நிறுவனங்கள் கூட பத்திரங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதும் விசேஷமல்லவா? நியூஸ்லாண்ட்ரி மற்றும் நியூஸ் மினிட் ஆகியவை மற்றொரு நன்கொடையாளரான டோரண்ட் குழுமத்தை பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளன. மேலும் அதன் துணை நிறுவனங்களான டோரண்ட் பவர் லிமிடெட் மற்றும் டோரண்ட் பார்மாசூட்டிக்கல் லிமிடெட் ஆகியவை நன்கொடையாளர்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்த நிறுவனத்திற்கு 2.85 கோடி ரூபாய் சொத்து வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்தார். இந்த நிறுவனம் சுமார் 5 ஆண்டுகளில் 1.85 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை வாங்கியிருப்பது தற்போது தெரியவந்துள்ளது. இந்த குழுவின் தலைவர் சுதிர் மேத்தா பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவராக கருதப்படுகிறார். 2007 முதல் 2015 வரை இந்த நிறுவனம் பாஜகவுக்கு 33 பைசா கோடிக்கு மேல் நன்கொடை அளித்துள்ளதும் நியூஸ்லாண்ட்ரியின் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்துத்துவா என்ற சொல்லாடல்களால் பொதுமக்கள் திசை திருப்பப்பட்ட நிலையில் திரைமறைவில் என்ன நடக்கிறது என்பதை எச்சரிக்கும் வகையில் புதிய தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்போது எழுந்துள்ள வாதம், பாஜகவை விட எதிர்க்கட்சிகள் அதிகம் பெற்றதா? இந்த பத்திரத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளை நிதி ரீதியாக பலவீனப்படுத்தாமல் சேர்ந்து பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்தாலும் கார்ப்பரேட் துறையிடமிருந்து ஒரு குரல் கூட எழவில்லை என்பதை கவனித்தீர்களா? இந்த அமைதி பயமுறுத்துகிறது அல்லவா? பல முக்கிய செய்தித்தாள்கள் இந்த குறிப்பிடத்தக்க ஊழலை ஆழமாக விசாரிக்கவில்லை. இப்போது அவற்றின் அறிக்கைகள் கூட மறைந்துவிட்டன. இந்த அமைதி பயமுறுத்துகிறது அல்லவா? மோடி அரசின் அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் போன்ற பிரமுகர்களிடமிருந்து அறிக்கை பெறுவதற்காகவே சேனல் நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த அறிக்கைகள் வெறும் அரசாங்கத்தின் பதில் என்று விளம்பரப்படுத்தப்படுகின்றன. சரமாரியாக கேள்விகள் கேட்கக்கூடிய இந்த விவகாரத்தில் நிதியமைச்சரோ உள்துறை அமைச்சரோ ஒரு வெளிப்படையான செய்தியாளர் சந்திப்பை நடத்தாமல் நட்பு சூழ்நிலையில் ஓரிரு கேள்விகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஏன் மார்ச் 16 இந்தியா டுடே நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுகிறார்? பிப்ரவரி 9 அன்று அவர் எக்னாவின் உலகளாவிய வணிக உச்சி மாநாட்டில் 37 நிமிடங்கள் பேசினார். பிப்ரவரி 26 அன்று அவர் TV9 மாநாட்டில் 34 நிமிடங்கள் பேசினார். மார்ச் 7 ரிபப்ளிக் டிவியின் மாநாட்டில் 34 நிமிடங்கள் பேசினார். 10 வருடங்களில் ஒரு பகிரங்கமான செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தாமல் தேர்தலில் இப்படி TV-இல் தோன்றுவதுதான் பிரதமரின் உத்தியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக பல முக்கியமான கேள்விகள் இருந்தாலும் பிரதமர் பேட்டி கொடுப்பதற்கு பதிலாக மீடியா சேனல் அலுவலகங்களில் பேச்சு கொடுத்து வருகிறார். கேள்வி எழுகிறது, இந்த லேப்டாக் ஊடகம் 34 முதல் 37 நிமிடங்கள் ராகுல் காந்தி அல்லது மற்ற எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு பேசும் நேரத்தை வழங்குமா? இந்த நிலைமை தேர்தல் பத்திர மோசடியை பிரதிபலிக்கிறது. அங்கு அதிகபட்ச நன்கொடைகள் மற்றும் ஊடக இடம் ஒரு கட்சிக்கு வழங்கப்படுகிறது. பல ஹிந்தி நாளிதழ்களில் தேர்தல் பத்திரங்கள் பற்றிய செய்திகள் துல்லியமாக வெளியிடப்படவில்லை. இப்போது கவரேஜ் நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை இருளில் தள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இதுபோன்ற குறிப்பிடத்தக்க ஊழல் குறித்து பொதுமக்கள் அறியாமல் உள்ளனர். செய்தித்தாள்களே இந்த விஷயத்தை புகாரளிக்க தகுதியானவை என்று கருதவில்லை. இது தலையங்க சுதந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட முடிவா அல்லது ஒருவித அடிமைத்தனத்தை காட்டுகிறதா? இந்த விவகாரத்தில் பல நாளிதழ்கள் மௌனம் காத்து வருவது கவலையளிக்கிறது. இந்த செய்தியைப் பற்றி தனிநபர்கள் தாங்களாகவே வீடு வீடாகச் சென்று பரப்புவதே எஞ்சியிருக்கும் ஒரே வழி. இது தெளிவாக நடைமுறைக்கு மாறானது. சாராம்சத்தில், பத்திரங்கள் பற்றிய செய்திகள் கையாளப்பட்டு திறம்பட அடக்கப்பட்டன. வணக்கம், நான் ரவீஷ்குமார்.